தேவஜனங்கள் எவ்வாறு அவருக்கு எதிராய் கலகம் செய்தார்கள், சிறைப்பிடித்து கொண்டு செல்லப்பட்டார்கள், பின்பு மீண்டும் வாக்குத்தத்த பூமிக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்கிற கதையை நாம் தொடர்ந்து கவனித்து வருகிறோம். இந்த தருணங்களில் தேவன் தீர்க்கதரிசிகள் வாயிலாக தம் ஜனங்களிடம் பேசினார். பழைய ஏற்பாட்டின் கடைசி 17 புத்தகங்கள் இந்த தீர்க்கதரிசிகளின் எழுத்துக்களை கொண்டிருக்கின்றன. அவற்றுள் முதலாவதாயிருப்பது ஏசாயாவின் புத்தகம். பாடம் 20, பரிசுத்தம். ஏசாயா 6 உங்களுடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். செப்டம்பர் 11, 2001 அமெரிக்கா வரலாற்றில் நிரந்தரமாக குறிக்கப்பட்டுவிட்ட ஒரு நாளாகும். அன்றைக்கு காலையில் நியூயார்க் நகரத்தில் கடத்தப்பட்ட 2 விமானங்கள் உலக வர்த்தக மையத்தின் இரட்டை கோபுரங்களை குறுக்காக பிளந்து சென்றன. அந்த துயர சம்பவத்தின் சில மணி நேரங்களுக்குள்ளாகவே ஊடகங்கள் எல்லாம் கிறிஸ்தவ தலைவர்களிடம் இச்சம்பவத்தில் கடவுள் எங்கே இருக்கிறார், இது அமெரிக்காவின் மீதான ஒரு நியாய தீர்ப்பா, இது உலகத்தின் முடிவா என்ன என்று கேட்டுக்கொண்டிருந்தன. தேவன் இந்த கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு பதில் தந்திருக்கவில்லை. எனவே தேசம் முழுவதும் இருந்த போதகர்கள் எல்லாம் இந்த அசாதாரணமான நிகழ்வுடன் தேவனுடைய வார்த்தையை சிறப்பான விதத்தில் எவ்வாறு பொருந்தி பார்ப்பதென்று அறியும்படியாக வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தார்கள். ஆனால் தீர்க்கதரிசிகளுக்கோ அது வேறு மாதிரியாயிருந்தது. அவர்கள் தேவனுடைய ஆலோசனையில் தரித்து நின்று அவரிடத்திலிருந்து நேரடியாக வார்த்தையை பெற்று கொண்டார்கள். தேவன் என்ன செய்தார் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். ஆகவே அவர்களால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்ல முடிந்தது. தீர்க்கதரிசிகளுள் மிக சிறப்பாக அறியப்பட்ட ஏசாயா ஏறக்குறைய 60 மேலாக தேவனுடைய வார்த்தையை பேசினார். அவரது ஊழியமானது உசியா, யோதாம், ஆகாஸ் மற்றும் எசேக்கியா ஆகிய 4 ராஜாக்களின் ராஜ்ய பாரத்தின் போது பரவியது. உசியா ராஜா மரித்து போன ஆண்டில் ஏசாயாவுக்கு தேவ தரிசனம் அருளப்பட்டது. அதன்படி அவர் தனது வாழ்க்கையையும் ஊழியத்தையும் வடிவமைத்தார். உசியா எருசலேமில் 52 அரசாண்டார். அந்த காலகட்டத்தில் தேசம் செழிப்பான காலத்தை அனுபவித்தது. இது தேவ ஜனங்களின் மத்தியில் ஒரு நம்பிக்கையின் உணர்வை தோற்றுவித்தது. அப்படி அவர்களது நம்பிக்கை வளர்ந்து வந்தபோது அவர்கள் தேவனிடத்தில் மிகுந்த அலட்சிய மனோபாவம் உடையவர்களாக மாறினார்கள். தங்களது பலிகளை செலுத்துகிறதும் பண்டிகைகளையும் கொண்டாட்டங்களையும் அனுசரிக்கிறதுமான பெருங்கூட்ட ஜனங்கள் ஆலயத்திற்குள் அலைமோதினர். ஆனால் அவர்களது சமய சடங்குகள் அவர்களுடைய வாழ்வில் பெரிய வித்தியாசம் எதையும் ஏற்படுத்தவில்லை. ஒரு காலத்தில் தேவனுடைய மகிமையால் நிரம்பியிருந்த அந்த தேவாலயம் இப்பொழுது வெறும் பாரம்பரிய பெருமைகளின் அடையாள சின்னமாக மாறிவிட்டது. தேவன் இந்த சமய சடங்குகளால் மனம் மகிழ்வதற்கு பதிலாக தமது ஆலய பிரகாரங்களை மக்கள் மிதிப்பதை அருவறுப்பானதாக கண்டார். ஏசாயாவின் காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை என்னவெனில், மக்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றிய தெளிவான பார்வையை இழந்துவிட்டனர். தேவன் ஒரு தரிசனத்தில் ஏசாயாவிடம் பேசிய போது ஏசாயா ஏற்கனவே சில வருடங்களாக பிரசங்கித்து கொண்டிருந்தார். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் வீற்றிருக்க கண்டேன். தேவன் எப்படி தோற்றம் அளிக்கிறார்? ஏசாயா நமக்கு சொல்லுகிறார், ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. அவர் சொல்வதை பார்த்தால், தேவன் எனக்கு தம்மை வெளிப்படுத்தினார், ஆனால் என்னால் அவரது முகத்தை காணக்கூடவில்லை. நான் உங்களுக்கு சொல்லக்கூடியதெல்லாம் அவர் உயரமும் உன்னதமுமாய் வீற்றிருந்தார் என்பதுதான். என்னால் காண முடிந்ததெல்லாம் அவரது வஸ்திரத்தின் நுனி தொங்கலைத்தான் என்று கூறுவது போல் இருக்கிறது. தேவனுடைய மகிமை பிரகாசம் பிரமிக்க வைக்கக்கூடியது. மோசே அவரது மகிமையின் வெளிச்சத்தை நேரடியாக பார்க்கக்கூடாதிருந்தார். தேவனின் பாதங்களுக்கு கீழாக இருந்தது என்ன என்பதை மட்டுமே அவரால் விவரிக்க முடிந்தது. அவருடைய பாதத்தின் கீழே நீலக்கல்லிழைத்த வேலைக்கு ஒப்பாகவும் தெளிந்த வானத்தின் பிரபைக்கு ஒப்பாகவும் இருந்தது. பின்பு ஏசாயா கேருபின்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கூப்பிட்டு சொல்லுகிறதை கேட்டார். நீங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தி சொல்ல விரும்பினால் அதை அடிக்கோடிடலாம், சாய்வெழுத்துகளில் எழுதலாம், அல்லது தடிமனான எழுத்துருவை பயன்படுத்தலாம். இயேசு சொல்லும்போது செய்ததைப் போல, மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று இரு முறைகள் சொல்வதன் மூலமும் கூட நீங்கள் ஒரு விஷயத்தை வலியுறுத்தலாம். வேதாகமத்தில் மூன்று முறைகள் வலியுறுத்தி சொல்லப்படும் சத்தியம் ஒன்றே ஒன்றுதான். அது தேவனுடைய பரிசுத்தமே. வேதம் ஒருபோதும் தேவனை கோபக்காரர் 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 என்று சொல்வதில்லை, அல்லது தேவன் அன்பானவர் 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 என்று கூட சொல்வதில்லை. ஆனால் அது தேவனை பரிசுத்தர் 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 என்று சொல்லுகிறது. தேவன் யார் என்பதை குறித்த அடிப்படையான அம்சமே பரிசுத்தம்தான். அவரது பரிசுத்தத்தை நாம் உணர்ந்து கொள்ளாவிடில் அவர் இருக்கிற விதமாக அவரை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்று ஆகும். பரிசுத்தம் என்பது என்ன என்று நாம் கேட்போமாகில், அது நெருப்பு என்பது யாது என்று கேட்பதை போன்றது. நெருப்பை புரிந்து கொள்ள சிறந்த வழி அதன் விளைவுகளை கவனிப்பதுதான். அதே போலவே தேவன் அருகில் வரும்போது என்ன நிகழ்கிறது என்பதை கவனிப்பதுதான் அவரது பரிசுத்தத்தை புரிந்து கொள்ள சிறந்த வழியாகும். பரலோகவாசிகளான தேவதூதர்கள் எப்பொழுதும் தேவனுடைய பிரசன்னத்தில் மிகவும் சௌகரியமாக இருப்பார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் அருகில் வரும்போது தேவதூதர்கள் கூட தங்கள் முகங்களை மூடிக்கொண்டதை ஏசாயா கண்டார். அவர்கள் ஏன் அப்படி செய்ய வேண்டும்? இந்த தேவதூதர்கள் நம்மை போல் பாவம் செய்யவில்லை. அவர்கள் வெட்கம் அடைவதற்கும் ஒன்றுமில்லை. அவர்களது முழு ஜீவியமும் தேவனுக்கு ஊழியம் செய்வதிலேயே செலவிடப்படுகிறது. தேவதூதர்களான இந்த சிருஷ்டிகள் தங்களது சிருஷ்டிகரின் பிரசன்னத்தில் மிகுந்த அச்ச நடுக்கம் கொண்ட காரணத்தினால் தங்கள் முகங்களை மூடிக்கொள்கின்றனர். நீங்கள் பரிபூர்ண ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அதன் பின்னர் தேவனுடைய சமூகத்திற்குள் பிரவேசித்தாலும் கூட, நீங்கள் உங்கள் சிருஷ்டிகரின் மகிமையின் முன்னிலையில் ஒரு சிருஷ்டியாக அச்சத்துடனும் திகைப்புடனும் பிரமித்து காணப்படுவீர்கள். தேவன் அருகில் வந்தபோது வாசல்களின் நிலைகள் அசைந்து ஆலயம் புகையினால் நிறைந்தது. ஏசாயா ஐயோ அதமானேன் என்றார். அதமானேன் என்னும் சொல்லுக்கு நிர்மூலமானேன் என்பது பொருள். ஒருவர் தாம் செய்யும் காரியங்களில் திறமையானவராகவோ வெற்றிகரமானவராகவோ திகழும்போது அவர் எல்லாவற்றையும் கற்று தேறினவர் என்று சில வேளைகளில் நாம் சொல்வோம். ஏசாயா அதற்கு எதிர்மறையானதை அனுபவித்தார். தேவனை கண்டபோது ஏசாயா நிர்மூலமானவராக காணப்பட்டார். ஏசாயா அவரது காலத்தின் மிக மதிப்பிற்குரிய மக்களுள் ஒருவராயிருந்தார். அவர் தனது அற்புதமான ஊழியத்தின் நிமித்தம் நன்கு அறியப்பட்டும் கொண்டாடப்பட்டும் வந்தார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர் இன்றைய காலகட்டத்தை சேர்ந்தவராக இருந்திருந்தால் மாநாடுகளில் அவர் பேசுவதை கேட்க ஆயிரக்கணக்கில் மக்கள் கூட்டமாய் திரண்டிருப்பர். ட்விட்டரில் அவரை தொடர்வோர் லட்சக்கணக்கில் இருப்பார்கள். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் அவரால் சொல்ல முடிந்ததெல்லாம் ஐயோ என்பதுதான். தேவனுடைய பரிசுத்தமானது மிக சிறந்த நபர்களை கூட அதமானதாக உணரச் செய்கிறது. ஒரு தீர்க்கதரிசியாக ஏசாயாவினுடைய உதடுகளே அவரது ஊழியத்தின் கருவிகளாயிருந்தன. பேச்சுத்திறன் அவரது ஆவிக்குரிய வரமாகும். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தில் அவரது மிக சிறந்த வரத்தை கூட சுத்திகரிக்கப்பட வேண்டிய ஒன்றாக அவர் உணர்ந்தார். நான் அசுத்த உதடுகள் உள்ள மனுஷன் என்றார். நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை உணரும்போது சுத்திகரிக்கப்பட வேண்டியவை உங்களிடத்தில் உள்ள மிக மோசமானவை மட்டுமல்ல, மாறாக உங்களிடத்தில் உள்ள மிக சிறந்தவைகளும் கூடதான் என்பதை உணர்வீர்கள். நீங்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை உணரும்போது சுத்திகரிக்கப்பட வேண்டியவை உங்களிடத்தில் உள்ள மிக மோசமானவை மட்டுமல்ல, மாறாக உங்களிடத்தில் உள்ள மிக சிறந்தவைகளும் கூடத்தான் என்பதை உணர்வீர்கள். தேவ மகிமையை ஒரு கனப்பொழுது தரிசித்த பின்பு ஆலயம் புகையினால் நிறைந்தபடியினால் ஏசாயா இருளுக்குள் மூழ்கி போனார். அவர் தேவ பிரசன்னத்தை குறித்த உணர்வுடன் தான் இருந்தார். ஆனால் தேவன் அவரது பார்வையிலிருந்து மறைக்கப்பட்டிருந்தார். அதன் பின்பு ஆலயத்தின் அஸ்திபாரங்கள் அசைய தொடங்கின. அது நிச்சயமாய் பயங்கரமானதாக இருந்திருக்க வேண்டும். பின்பு ஏசாயா புகையினோடே உற்று நோக்கிய போது தேவ தூதர்களில் ஒருவர் அவர் கையில் பலிபீடத்திலிருந்து எடுக்கப்பட்ட நெருப்புத் தழலை ஏந்தி கொண்டு தன்னை நோக்கி பறந்து வருகிறதை கண்டார். அந்த தூதன் எரிகின்ற அந்த நெருப்புத் தழலினால் ஏசாயாவின் உதடுகளை தொட்டு, இதோ இது உன் உதடுகளை தொட்டதினால் உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்றான். பலிபீடமானது பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டு வந்த இடமாகும். ஆகவே பலிபீடத்திலிருந்து நெருப்புத்தழல் ஏசாயாவினிடத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது பாவ நிவிருத்திக்கான தேவனுடைய ஒரு ஏற்பாடு அவர் மீது தனிப்பட்ட விதத்தில் பயன்படுத்தப்பட்டது. பலிபீடமானது பலிகள் ஒப்பு கொடுக்கப்பட்டு வந்த இடமாகும். ஆகவே பலிபீடத்திலிருந்து நெருப்புத்தழல் ஏசாயாவினிடத்துக்கு கொண்டு வரப்பட்ட போது பாவ நிவிருத்திக்கான தேவனுடைய ஒரு ஏற்பாடு அவர் மீது தனிப்பட்ட விதத்தில் பயன்படுத்தப்பட்டது. அதிலும் ஏசாயா எப்பகுதியில் தனது சொந்த தேவையை மிக ஆழமான விதத்தில் அறிந்திருந்தாரோ அங்கேயே அது பயன்படுத்தப்பட்டதை கவனியுங்கள். ஏசாயா, நான் அசுத்த உதடுகளுள்ள மனுஷன் என்று அறிக்கையிட்டார். இப்பொழுதோ தேவனின் தூதனானவர், இதோ இது உன் உதடுகளை தொட்டது, உன் அக்கிரமம் அகற்றப்பட்டது என்று சொன்னார். இப்படி ஆழமானதும் தனிப்பட்டதுமான விதத்தில் தேவனுடைய கிருபையை கண்டடைந்ததால் ஏசாயா ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய புதியதொரு விதத்தில் ஆயத்தத்தோடு இருந்தார். தேவன், யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று கேட்டபோது ஏசாயா, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று பதில் உரைத்தார். எனவே தேவன் ஏசாயாவை அனுப்பினார். அது, நீ போ ஏசாயா, ஏனெனில் நான் யாரென்று நீ புரிந்து கொண்டாய், மேலும் பாவம் என்பது என்னவென்றும் நீ அறிந்திருக்கிறாய், அத்துடன் நீ எனது கிருபையையும் அனுபவித்திருக்கிறாய் என்று தேவன் சொன்னதை போன்றிருந்தது. தேவனுக்கு ஊழியம் செய்வதன் ஸ்லாக்கியத்தை குறித்த புதிய உணர்வினால் நிறைந்தவராய் ஏசாயா அவரை பற்றி அறிவிப்பதற்கு புறப்பட்டு போனார். தேவனுக்கு ஊழியம் செய்வதன் ஸ்லாக்கியத்தை குறித்த புதிய உணர்வினால் நிறைந்தவராய் ஏசாயா அவரை பற்றி அறிவிப்பதற்கு புறப்பட்டு போனார். தேவனுடனான ஏசாயாவின் இந்த சந்திப்பு நமக்கு இயேசு கிறிஸ்துவின் முதலாம் வருகையை சுற்றி காட்டுகிறது. யோவான் ஏசாயா அவருடைய மகிமையை கண்டு, இயேசுவின் மகிமையை கண்டு அவரை குறித்து பேசுகிற போது இவைகளை சொன்னான் என்று நமக்கு கூறுகிறார். பிதாவும் குமாரனும் ஒரே மகிமையில் பங்குள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஏசாயா யாருடைய மகிமையை கண்டாரோ அந்த பரிசுத்தரானவர் சிலுவையின் பலிபீடத்தில் வைக்கப்பட்டு நமது பாவங்களுக்காக பலியானார். ஏசாயா ஆலயத்தில் இருளால் சூழப்பட்டது போல இயேசுவும் சிலுவையின் மேல் அந்தகாரத்துக்குள் மூழ்கடிக்கப்பட்டார். தேவனின் பிரசன்னம் இறங்கி வந்தபோது ஆலயத்தின் அஸ்திபாரங்கள் அசைந்தது போலவே இயேசு தமது ஜீவனை கொடுத்த போதும் பூமி அசைந்து கன்மலைகள் பிளந்தன. கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து பிதாவானவர் தமது நியாய தீர்ப்பை குமாரனின் மீது ஊற்றிய போது பூமி அதிர்ந்தது. நம்மை போல் தேவனின் பரிசுத்தத்தால் ஈர்க்கப்பட்ட மக்கள் அவரது கிருபையால் தொடப்பட்டு குணமாக்கப்படவே இயேசு மரித்தார். கிறிஸ்து இயேசுவின் மூலம் தேவன் நம் அருகில் வந்து உன் அக்கிரமம் நீங்கி உன் பாவம் நிவிருத்தியானது என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டது இதுதான். தேவன் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். அவரது குணாதிசயத்திற்கு அவருடைய பரிசுத்தமே அடிப்படையாயிருக்கிறது. ஏசாயாவின் நாட்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆலயத்திற்குள் திரண்டு வந்தார்கள். ஆனால் தேவனை குறித்த அனுபவம் ஏதும் அவர்களுக்கு இல்லை. காலப்போக்கில் இத்தகைய ஆராதனையானது சலிப்பூட்டுவதாகிவிடுகிறது. அதுபோல் தேவனை சலிப்பூட்டுகிற ஒருவராக நீங்கள் நினைத்தால் வேதாகமத்தின் தேவனை நீங்கள் ஒருபோதும் சந்தித்ததே இல்லை என்று அர்த்தம். பாவமானது பரிசுத்தராயிருக்கிற ஒரு தேவனுக்கு எதிரான குற்றமாயிருக்கிறது. அதற்கு ஒரு பரிகாரம் தேவைப்படுகிறது. இல்லாவிட்டால் தேவனுடைய பிரசன்னத்தில் பாவிகள் நிர்மூலமாக்கப்படுவார்கள். சுவிசேஷத்தின் நல்ல செய்தி என்னவெனில், தேவகுமாரனாகிய இயேசு நம் அனைத்து பாவங்களையும் பரிகரித்த பலியாக ஆனதனால் பரிசுத்தரான ஒரு தேவனின் நியாய தீர்ப்பை திருப்தி செய்தார் என்பதே ஆகும். தேவனின் பிரமிக்கத்தக்க பரிசுத்தத்தை நீங்கள் கண்டு கொள்ளும்போது ஏசாயாவைப் போல நீங்களும் இயேசு கிறிஸ்துவில் தேவன் உங்களுக்கு என்ன செய்திருக்கிறார் என்கிற அற்புதத்தை பாராட்டி கொண்டாட தொடங்குவீர்கள். அப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய பாக்கியமே இந்த பிரமிக்கத்தக்க மகிமையான பரிசுத்த தேவனுக்கு ஊழியம் செய்வதுதான் என்பதை உணர்வீர்கள்.